23வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகத்தில் 683 பக்கம், 683 பக்கம், 23வது சங்கீதம். தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறதால் இந்த சங்கீதமானது தாவீதினால எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது ஒரு ஆட்டு இடையனாக, ஆடுகளை மேய்க்கிற ஒரு பையனாக வளர்ந்தவன். அவருடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா சகோதரர்களுக்கு கீழாக ஒரு எளியவனாய் வாழ்ந்தவன். இந்த சங்கீதமானது அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டும்படியான சங்கீதமாக இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கும் ஒவ்வொரு மெய்யான தேவனை பற்றி கொள்கிற மனிதனுக்கும் இது நிச்சயமான ஒரு சங்கீதமாகவே இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய அந்த சிறிய பிராயத்தில் அவன் எவ்விதமாக ஒரு மெய்ப்பனாக இருந்தான் என்பதை குறித்து நினைவுபடுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தாவீது இந்த சங்கீதத்தை ஒரு ஆட்டு இடையனாக எழுதியிருப்பானோ அல்லது ஒரு ராஜாவாக எழுதியிருப்பானா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவன் இதை அவனுடைய ஆரம்ப காலங்களில எழுதியிருக்காமல் பின்னால் எழுதியிருக்கலாம் என்று நாம் நினைக்கிறேன். கேட்ட 5வது வசனத்துல என் சத்துருக்களுக்கு என்று சொல்லுகிற வேளையில அவருடைய மேய்ப்பனான நாட்களில் இவ்விதமான ஒரு காரியம் இருந்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க முடியவில்லை. ஆகவே பிற்காலத்தில் தாவீது இதை எழுதியிருப்பான். ஆனா அவருடைய கடந்த கால நிலைகளை மையமாக வைத்து தாவீது சங்கீதத்தை எழுதுகிறான். அம்மையாலே தேவனுடைய மெய்யான பிள்ளைகள் ஒருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சங்கீதமானது இன்றைக்கும் ஏற்றதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் உரியதாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில மெய்யான இரட்சகராக கண்ட ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையில பாடக்கூடிய உன்னதமான சங்கீதம் இது. ஒவ்வொரு இயேசுவினுடைய பிள்ளைக்கும் அது ஒவ்வொரு அடியிலும் உரியதாகவே இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களானால், மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான பயங்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற நிலைகளும் பல விதங்களில அவனுடைய வாழ்க்கை ஒரு இருட்டை நோக்கி ஓடுகிறதை போலவே காணப்படுகிறது. ஒருவேளை அடுத்தது எனக்கு என்ன நடக்கும், அடுத்தது என்னுடைய வாழ்க்கை விதமாய் காணப்படும் விதமான பலவிதமான சிந்தனைகளை கொண்டதாகவே காணப்படுகிறது. ஆனா ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு அது இல்லவே இல்லைங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பயங்களும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற நிலைகளும் சூழ்ந்திருக்குமானால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதுங்க. நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரானவர், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என்னை மேய்க்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையே நீ வழி நடத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாதையை தெரிந்து கொள்ளலாம், அல்லது தேவன் உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு பாதையை நீ தெரிந்து கொள்ளலாங்க. இந்த இரண்டு பாதைகள் தான் இந்த உலகத்துல உண்டு. ஒன்று உன்னுடைய சொந்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு, ஒருவேளை இயேசுவை நான் நம்புகிறேன் என்று சொன்னாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய அந்த வழிநடத்தலுக்கு முக்கியம் கொடுத்தாதபடிக்கு நீ உன்னை வழிநடத்தி செல்லுகிற ஒரு பாதையில செல்லலாம். இன்னொரு வழி, கர்த்தரே உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில என்ன பயம், ஒருவேளை நான் அவமானப்பட்டு போயிடுவேனோ, நிந்தை அடைந்து விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கையானது கீழானதாய் போய்விடுமோ. அநேக சமயங்களில நம்முடைய வாழ்க்கையில விதமான பயத்தினால் என்ன பண்றோம், நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளுகிற விதத்தில் எதையாகிலும் ஒன்று செய்து நம்மை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில தாழ்த்தப்பட்டு விடுகிறோம், வெட்கப்பட்டு போய்விடுகிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழான நிலைக்கு போய்விடுகிறோம். ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை, என்னுடைய வாழ்க்கை கீழாக போவதில்லை, என்னுடைய வாழ்க்கை ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாது. என்ன கேட்டா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதனால இந்த ஆண்டுல ஒன்றை தெரிந்து கொள், ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலம் எவ்விதமாக இருந்ததை குறித்து நான் இந்த கேட்கல, ஆனா உன்னுடைய எதிர்காலமானது ஒன்றே ஒன்றை சார்ந்ததாக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும், நீரின் மேய்ப்பராக இருந்தருளும். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு பாதுகாப்பானது, அதுதான் எனக்கு அவசியமானது, அதுதான் எனக்கு ஏற்றது. தாவீது அந்த ஒரு சின்ன வாலிப பையனாக இருந்தாலும் கூட அந்த ஆடுகளை அவன் எவ்விதமாக மேய்த்தான் என்பதை குறித்து எண்ணி பார்க்கிறான். பொதுவாக ஆடுகளினுடைய நிலை என்ன தெரியுங்களா, அது வந்து ஏதாவது ஒரு பசுமையை கண்டா ஓடிவிடும், அல்லது வேறொரு ஆடு ஓடுனா அதன் பின்னால் ஓட ஓடிவிடும், அல்லது ஏதாவது ஒரு விதத்துல எப்பொழுதும் வழிதப்பி போகக்கூடிய தன்மை இந்த ஆடுகளுக்கு உண்டு. ஆனா இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, அவன் உடனடியாக அந்த ஆட்டை திருப்பி விடுவான், உடனடியாக அந்த ஆட்டை தாமே அவன் சரியான பாதைக்கு திருப்பும்படியாக அங்கு இருப்பான். ஆகவேதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நாலாவது வசனத்துல, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே, அதாவது என்னை செம்மைப்படுத்தும் ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் என்னை சரியான பாதையில வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. அப்படியால என்னுடைய வாழ்க்கையில தேவை அதுதாங்க. உண்மையாலுமே சொல்றேங்க, ஒருவேளை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேக தோல்விகளுக்குரியதாகவே காணப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க உண்மையா சொல்றேன், இந்த ஆண்டுல கர்த்தருடைய வாழ்க்கையில நான் தாழ்ச்சி அடையாதபடிக்கு, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையில கீழா போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவரே நீரின் மேய்ப்பராக இருந்தருளும், நீருடைய வழிகாட்டியாக இருந்தருளும் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய கப்பல்ங்க, ஆனா கூட அதுக்கு ஒரு சின்ன காம்பஸ் தான் தேவைங்க. பெரிய ஒரு கப்பல், கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்த கப்பலா இருந்தாலும் அதுல அந்த சின்ன காம்பஸ்ங்கிறது, அதாவது அந்த காந்தத்தை கொண்டு திசை காட்டும் அந்த கருவி இல்லைன்னா அவ்வளோ பெரிய கப்பலுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே நீரின் மேய்ப்பனாக இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், உறுதியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தாழ்ச்சி அடையேன், ஏன் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் சொன்னா, இந்த மேய்ப்பன் எவ்விதமானவர் என்பதை தாவீது இந்த இடத்துல அறிந்திருந்தார். அவர் சொல்றார் இரண்டாவது வசனத்துல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த இடத்துல புல்லை நோக்கி நான் போனேன்னு சொல்லல. அருமையான சோர்னே சோரியே, புல்லை கண்டு ஓடாத. இன்றைக்கு வாழ்க்கை உண்மையாலுமே என்ன தெரியுங்களா, காணல் நீரை தொடர்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம கொண்டிருக்கிறோம். காணல் நீர்னா என்னன்னு சொன்னா, வெயில் காலத்துல அங்கே முன்னால பார்க்கும் பொழுது நீருடைய நீர் ஓடைய இருப்பதை போல அங்கே நீர் ஆவி வெளியே வருவதை போல ஒரு தோற்றம் அளிக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு சமயத்துல திபெத்துல சாது சுந்தர் சிங் ஒரு வாலிபனை அழைத்து சென்ற பொழுது கடுமையான தண்ணீர் தாகம், அந்த சூழ்நிலையில பயங்கரமான வெயிலின் மத்தியில அந்த வாலிபன் இந்த காணல் நீரை பார்த்து சாது சிந்த சிங்கிட்ட சொன்னாரு, ஐயா தண்ணீர் முன்னால இருக்கிறது. சாது சுந்தர் சிங் சொன்னார், தம்பி அது தண்ணீர் அல்லப்பா, அது காணல் நீர். தண்ணீரை போல காணப்படும், ஆனா அது உண்மையான தண்ணீர் அல்ல. உனக்கு பார்க்கறதுக்கு பக்கத்துல தண்ணீர் இருக்கிறதை போலதான் இருக்கும், ஆனா உண்மையான தண்ணீர் இல்லப்பா. நான் ஏற்கனவே இந்த வழியில பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். என்ன திபெத் போன்ற பகுதிகளில சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதன் அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தவன் அவர். அடுத்தது எந்த இடத்துல தண்ணீர் இருக்கும் என்பது குறித்து எனக்கு தெரியும், அவை நீ என்னோடு வருவாயானால் நாம் மெதுவாக போய் அந்த தண்ணீர் தடாகத்தை சென்று அங்க தண்ணீர் குடிக்கலாம், அவசரப்படாத. அம்மையால இந்த வாலிபன் கேட்கவே இல்லை. அவன் என்ன நினைச்சா, நான் நிச்சயமாக தண்ணீர் என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான். சாது சுந்தர் சிங் அந்த வாலிபனை ஒன்றுமே செய்ய முடியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பின்பாக அவன் நான் வறண்டது, கண்கள் சொருகி போனது, விழுந்து மறித்து போனான். அம்மையாலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வழிநடத்தக்கூடியது காணல் நீராக இருக்கிறதா, அல்லது தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறாரா? காணல் நீரை கண்டு ஏமாந்து போகாத. அநேக சமயங்களில உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன்பாக இருக்கிறவைகள் காணல் நீரை போல காணப்படும். நான் இதை செய்து இதை நான் சரிபடுத்தி விடுவேன், அதை செய்து இதை நான் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லுகிற பலவிதமான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில காணல் நீரை போல காணப்படுகிறது. ஆனா அருமையானவர்களே, அது காணல் நீர் தான், அது நிறைய நிலையான உண்மையான தண்ணீர் அல்ல. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உண்மையிலே மாயை பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொன்னார், அவர் என்னை நடத்துவார். எங்க நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அமையாலே ஒன்னே ஒன்னு தெரியுங்களா, உன்னுடைய வாழ்க்கை எது எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள், தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை ஒரு காலம் தாழ்ச்சி அடைந்து போக விடமாட்டார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றார், என்னை அவர் எங்க நடத்தணும் என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல சொல், ஆண்டவரே நான் எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும், எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் அது பெரிய பிரச்சனை, ஆனா தேவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்றாரு மூன்றாவது வசனத்துல, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அம்மையாலே பரிசுத்த ஆவியானவர் கம்ஃபர்டர். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சமயத்துல ஒரு பெரிய வியாபாரி தன்னுடைய குடும்பத்தை, அவர் தேவனுடைய மனுஷன், தன்னுடைய குடும்பத்தை முன்பாக அனுப்பிவிட்டு ஒரு சில வேலைகள் இருக்க என்பது நிமித்தமாக அவர் தாமே அந்த நாட்களில் கப்பல் பிரயாணத்தில் அங்கே போய் கொண்டிருந்த வேளையில் அடுத்த சில நாட்களுக்கு பின்பாக அவரும் பின்னாக போக வேண்டிய காலம். ஆனால் திடீரென்று அவருடைய மனைவியினிடத்திலிருந்து ஒரு தந்தி வந்தது, நாங்கள் சென்ற கப்பல் மூழ்கி நம்முடைய பிள்ளைகளெல்லாம், வாலிப பிள்ளைகளெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அம்மையாலே அந்த நேரத்தில் அந்த மனிதர் ஒரு பாடலை பாடினார், பீஸ் லைக் ஏ ரிவர், சமாதானம் என்னுடைய இருதயத்தை ஆண்டு கொண்டு வழிநடத்துகிறது. அந்த நாட்களில் இங்கிலாந்து போன்ற தேசங்களில் சண்டைகள் நிறைய நடக்குங்க. ஒரு சமயத்தில் ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டாள். அந்த நேரத்தில் பொதுவாக அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் வந்து யார் யாருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்பதை அறிவிப்பது உண்டு. தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் அங்கு யுத்தத்துக்காக தன்னுடைய நாட்டிற்காக அனுப்பின ஸ்திரியானவள் இந்த மனிதனை கண்ட பொழுது கேட்டார், யார் யார் என்று. அப்பொழுது இந்த மனிதன் சொன்னார், மூன்று பேருமே என்றார். ஆமையால் இந்த தாய் முழங்கால் பிடியிட்டு, ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இன்றைக்கு எனக்கு ஆளுகை செய்கிறது. தேவன் இந்த உலகத்துல கொடுக்கிற சமாதானம் மெய்யானதுங்க. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் மெய்யானது. இது மனிதனுடைய ஞானத்துக்கும் பலத்துக்கும் அப்பாற்பட்டது. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையானது தேவன் கொடுக்கும்படியான ஆறுதல், தேவன் உன்னை வழிநடத்துகிற வழிநடத்துதல். அதுதான் நமக்கு இன்றைக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில அது இருக்குமானால் நிச்சயமாக நம்ம இழுக்கப்பட்டு போக மாட்டோம். ஆகவே சொன்னார், ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை தேற்றி உம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவன் வழி நடத்துதல் என்பதுதான் பெரிய ஒரு சிலாக்கியமான காரியங்க. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை வழி நடத்துவாராக. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அசாதாரணமான சூழ்நிலைகள் இருக்குமானா அந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பு. கர்த்தாவே, நீர் இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். அவர் எவ்விதமாக இருக்கிறார் அவரை நம்பு, அவரை சார்ந்து கொள். நிச்சயமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில எதை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து அறிந்திருக்கிறார். நம்பிக்கையை விட்டுடாத, உன்னுடைய இருதயத்தை இலக்கரிக்க விட்டுடாத. தேவன் ஜெயமுள்ளவராகவே இருக்கிறார் சொல்றாரு. 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளாத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வாழ்க்கை என்பது பலவிதமான சூழ்நிலைகளை கடந்திருக்கிறதுங்க. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான பாதைகளை கடந்து போக வேண்டியதாக தான் இருக்கு. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை நாம் எதிர்பாராத சூழ்நிலையில கடந்து போக வேண்டியதாக தான் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றார், மரணத்தை போன்ற இருளின் வாழ்க்கையாக காணப்படலாம், எதிர்காலத்தில் நிச்சயமில்லாத நிலைகள் காணப்படலாம், வாழ்க்கையானது இருண்டு போனதை காணப்படலாம், ஆனா பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? என் தேவன் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார், தீமையை நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய விசேஷித்த வல்லமை எதுல இருக்குன்னா, எது உனக்கு தீமையோ அதையே நன்மையாக மாற்றுகிறவர், எது உடைய வாழ்க்கையில பாதகமாக இருக்கிறதோ அதை சாதகமாக மாற்றுகிறவர், எது உடைய வாழ்க்கையில உன்னை அழித்து விடும் என்று நினைக்கிறையோ அதுவே உன்னை கட்டக்கூடிய காரியமாய் மாற்றுகிறவர், எது உடைய வாழ்க்கையில வீணாய் போயிட்டு நினைக்கிறையோ அதையே பிரயோஜனமாக மாற்றுகிறவர் இவர். வானத்தையும் பூமியை படைத்த தேவனாகிய கர்த்தர் இவர். இந்த இடத்துல ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னாரு, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அபியானுடைய வாழ்க்கையில தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? இது ஒரு பிரமைக்குரிய காரியம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மெய்யாலுமே தேவனுடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கும்படியான தேவன். இன்னைக்கு நம்ம காலையில பார்த்த மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தாதுங்க, எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில திருப்திப்படுத்தாது. வாழ்க்கை என்பது பலவிதமான குழப்பம் உள்ள ஒரு காரியம். பலவிதமான காரியங்களில நம்முடைய இந்தியாவில் ஒரு பெரிய பணக்கார் முகேஷ் அம்பானி, உங்களுக்கு தெரியுங்க. அவருடைய ஒரே ஒரு பையன், ஆனா அவனுக்கு ஆஸ்மா வியாதிங்க. ஆகவே அவன் அந்த வியாதிக்காக மருந்துகளை போட்டு எத்தனையோ கிலோ ஆயிட்ட அப்படிங்க. எவ்வளோ ஒரு பணம். எதுக்காக சொல்றேன்னா, அவருடைய வாழ்க்கையில வியாதியினால் ஏற்பட்ட விளைவினால அவ்வளோ பணம் இருந்தது, அவ்வளோ காரியம் இருந்தது, ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அவரால் வாழ முடியாத நிலை. அவருடைய மனைவி வாலிப நாட்களில மிக அழகான ஒரு ஸ்திரீ. ஆனா பிற்காலங்களில் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு டயபெட்டிக் லேடியா இருக்குன்னு நினைக்கிறேன், சக்கர வியாதி, ஒரு மெலிந்து போன நிலையில். தனியா ஹெலிகாப்டர் இருக்கு, தனியா விமானம் இருக்கு, அவங்களுக்கு இல்லாதே இல்லை. ஆனா என்ன நம்பிக்கை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொருளை சார்ந்த காரியமானது ஒரு மனித வாழ்க்கையில திருப்திப்படுத்தாது. அவங்க ரெண்டு பேர் சகோதரர்கள், முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. ரெண்டு பேருக்கு நடுவுல சொத்து பிரச்சனை வந்த பொழுது அந்த தாய் மிக வேதனையோடு கூட காலத்தை கடந்து போக வேண்டியதா இருந்தது. வாழ்க்கையில பணம் திருப்திப்படுத்தாது, பொருள் திருப்திப்படுத்தாது. உங்களுடைய நம்பிக்கை இதன் பேர்ல இருக்குமானா தயவு செய்து ஒன்னு அறிந்துகொள், தேவனை தவிர எதுல உன்னுடைய நம்பிக்கை இருக்க கூடாது. எதையுமே நீ வாழ்க்கையில சார்ந்து இருக்கும்படியான ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பயப்படக்கூடாதபடிக்கு நீர் என்னோட கூட இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில இந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உயர்விலும் தாழ்விலும் உன்னோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராகவே இருக்கிறார். எப்போ உனக்கு அந்த சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா கத்தர் உன் நம்பிக்கையா இருக்கும் பொழுதுதாங்க. ஏன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, அவங்க ஆண்டவரைத்தான் பின்பற்றுகிறேன்னு சொல்றாங்க, இயேசுவை தான் நம்புறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய நம்பிக்கை மெய்யாலுமே இயேசுவில் இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனை சார்ந்து வாழும்படியான ஒரு காரியமானவர்களுக்குள்ளாக இல்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கையில இக்கட்டான வேளையில சந்தோஷம் இல்லை. மற்றவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவர்களை போலத்தான் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இயேசுவை நம்புறோம்னு சொல்றோம், ஆனா ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருப்பதான உண்மையான காரியத்தை உன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில அநேக பயங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இவைகள் இல்லாதபடிக்கு இல்லை, ஆனா அவைகள் உன்னை நசுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில காரணம் உன்னுடைய நம்பிக்கை இயேசுவின் பேரில் அல்ல. நீ இயேசுவை நம்புறன்னு சொல்ற, ஆனா நீ இயேசுவை உண்மையா நம்பல. இயேசுவை தான் சார்ந்திருக்கன்னு சொல்ற, ஆனா நீ இயேசுவை சார்ந்திருக்கல. உன்னுடைய நம்பிக்கை எல்லாமே பணத்தின் பேர்ல இருக்கு, உன்னுடைய ஞானத்தின் பேர்ல இருக்கு, உன்னுடைய திறமையின் பேர்ல இருக்கு, அல்லது எதாகில ஒன்று இருக்கு, ஆனா இயேசுவின் பேர்ல இல்ல. இயேசுவின் பேர்ல உனக்கு இருக்குமானால் அவருடைய சமாதான சந்தோஷம் உன்னில் ஆளுகை செய்யும். இயேசுவின் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுது அவர் வேலை நம்பிக்கையா இருக்கும் பொழுது மாத்திரம்தான். உன்னுடைய விசுவாசத்தின் ஆராய்ந்து பாருந்த நாட்களில் என்னுடைய விசுவாசம் இயேசுவின் பேர்ல தான் இருக்கிறதா, அல்லது வேற எதன் பேர்ல இருக்கிறதா? ஏன் நான் ஒரு சின்ன காரியமா நான் பதஷ்டப்படுறேன்? ஏன் ஒரு சின்ன காரியத்தை என்னால கடந்து போக முடியல? நான் ஏன் அங்க எதிர்மறையானவைகளையே நான் சிந்தித்து இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை வாழ முடியல? என்னுடைய வாழ்க்கையில இயேசுவின் பேர்ல நம்பிக்கை இல்லைங்க. இயேசுவை நீ சார்ந்து இருக்கல, உன்னுடைய விசுவாசத்தை நீ சரியப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். அமையாலே தேவனுடைய ஜனங்கள் இதனுடைய உண்மை தன்மை சந்திச்சிருக்காங்க. நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானது. இந்த காலங்களில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ என்ன முழுமையா விசுவாசிக்கிறையா, அல்லது என்னையும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது விசுவாசிட்டு இருக்கிறையா? அது எதுவானால இருக்கலாம். நீ இயேசுவையும் நம்பற, இதையும் நம்பறேன்னு சொன்னா இல்லைங்க, அது மெய்யான விசுவாசம் இல்ல. கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு, கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதனாக இருக்கிற மரத்தை போல இருப்பான். யாரு? கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன். உன்னுடைய ஆரோக்கியம் நிக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன், நல்ல திடகாத்திரமான புஷ்டியான ஜனம் ஒன்றுமில்லாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆரம்ப நாட்களில் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு மல்லூர்ல ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண 1981 அன்றைக்கு ஒரு மனிதன் என்னிடத்துல வந்தார், திடகாத்திரமான மனுஷன், நல்ல உயரமானவர், ஒரு அரசியல் முக்கியமான தலைவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில குடியானது காணப்பட்டது. நான் அவரை ரொம்ப முறை எச்சரித்தேன். ஆனா ஒரு நாள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குடியிருந்த ஒரு சாதாரணமான ஒரு ஓட்டு வீட்டில் அங்க இருந்தேன். அந்த வீட்டுக்கு முன்னால் அந்த மனுஷனை கட்டில கொண்டாந்து அங்கே போட்டாங்க. ஐயா, இந்த மனுஷன் முடிஞ்சிட்டார், முடிந்து விட்டது, அவ்வளவுதானே. வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில சுகபலம் இருக்கு நினைக்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பெற்றிருக்கிற காரியம் உனக்கு நிலைத்திருக்கு நினைக்காத. வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய கைகளையும் கால்களையும் அங்கு ஒரு பக்கம் பராலிட்டிக் ஆனதை நான் பார்த்திருக்கிறேன். வாலிபர்கள் மறித்து போனதை பார்த்திருக்கிறேன். அருமையான சோரனே, சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பலத்தை நம்பாத, உன்னுடைய ஞானத்தை நம்பாத, உன்னுடைய ஆரோக்கியத்தை நம்பாத, உன்னுடைய வாழ்க்கையை நீ செப்பனிட வேண்டியது மிக அவசியம். உன்னுடைய விசுவாசத்தை நீ செப்பனிடாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு வருத்தத்தோடு கடந்து போகிற வாழ்க்கையை தானே கொண்டிருக்க முடியும். இயேசுவுக்காக நீ சாட்சியாய் வாழ முடியாது. இயேசுவுக்காக உன்னுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக உன்னால இருக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்றாரு, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த ஜீவனுள்ள தேவனை மாற தவிர இந்த உலகத்தில் உன்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஒருவேளை ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில அநேக பாடங்களை நீ பார்த்திருக்கலாம், ஆனா தேவன் பக்கமாய் திரும்பு, தேவன் பக்கமாக திரும்பு. மற்ற யாரையுமே நம்பாத, உன்னுடைய சொந்த கணவனை நம்பாத, உன்னுடைய சொந்த மனைவியை நம்பாத, உன்னுடைய சொந்த பிள்ளைகளை நம்பாத. அவங்க ஒரு காலம் உனக்கு துணை நிற்பார்கள் என்று எண்ணி பார்க்காத. ஆனா ஜீவனுள்ள தேவன் உனக்கு துணை நிற்பதை குறித்து நிச்சயமாய் அறிந்து கொள். அவளை நம்பாத என்பது அவளை புறக்கணிக்க நான் சொல்லல, ஆனா அவர்களை சார்ந்தனுடைய வாழ்க்கை நீ கட்டாத. கர்த்தர் மாத்திரமே உன் நம்பிக்கையாக இருப்பார், ஆனால் நீ பிழைக்க முடியும். வேற எதையுமே சார்ந்திருக்காத. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரமே நம்ப கற்றுக்கொள். தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ள கற்றுக்கொள். விசுவாசம் என்பது அதுதாங்க. விசுவாசம் என்பது தேவனை மாத்திரமே சார்ந்திருப்பதுதான் விசுவாசம். மற்றதெல்லாம் விசுவாசம் என்ற பெயர் பெற்றிருந்தாலும் அது விசுவாசம் அல்ல. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனா அது உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான விசுவாசம் அல்ல. ஆகவேதான் தைரியமாய் சொல்லப்படுகிறது 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது சாத்தியக்கூறா? அம்மையாலே, இந்த உலகத்தில் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, மனிதனை வித்தியாசமாய் பார்க்கிறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உன்னுடைய விசுவாசம் வழிந்து ஓடும். உன்னுடைய விசுவாசம் குடும்ப மக்களை பாதிக்கும். உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய சந்ததியை பாதிக்கும். உன்னுடைய விசுவாசம் நீ விட்டு போகிற மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். நீ மரித்து போகலாம், ஆனா உன் விசுவாசம் மரிக்காது. நீ மரித்து போகலாம், உன்னுடைய ஜபம் மரிக்காது. நீ மறித்து போகலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வ பக்தியில் வாழ்க்கை மறித்து போகாது. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் என்பதை குறித்து நிச்சயமாக தெரிந்து கொள். ஒன்று தெரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு பட்டினியான ஒரு வாழ்க்கை வாழ முடியலாம், அல்லது நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலாம். எதை தெரிந்து கொள்ள நீ விரும்புகிறாய்? தேவனை சார்ந்து அவருடைய விசுவாசத்தின் பேரிலே உடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போகக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கையை நிரூபிக்கிற வழிந்தோடுகிற வாழ்க்கையை உனக்கு தேவையா, அல்லது தோற்று போன ஒரு வாழ்க்கையில உன்னை பார்த்து மற்றவர்கள் பரிதாபப்பட வேண்டியதா இருக்கிறது? உன்னை பார்த்து ஐயோ ஏன் உங்களுக்கு இப்படி, உன்னால சொல்ல முடியல நான் நம்புகிற தேவன் ஜீவனுள்ளவர்னு சொல்ல முடியல, நான் நம்புகிற தேவன் என்னை வழிநடத்த வல்லவரா இருக்கன்னு சொல்ல முடியல, நான் நம்புகிற தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படாதபடிக்கு என்னை நீதியின் பாதையில வழிநடத்துகிற தேவன் என்று உன்னால சொல்ல முடியல. ஆகவே உன்னை பார்த்து மற்றவர்கள் பரிதாபப்பட வேண்டியதா இருக்கிறது? உடைய வாழ்க்கையில இன்றைக்கு சில சொல்றாங்க, ஐயோ படம் இல்லைன்னா பரிதாபப்படுறாங்க. அது தேவையில்லைங்க. பணமுனை ரட்சிக்காது. இயேசு உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ரெண்டு என்னை எப்பவுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு நபர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். அது என்ன? நன்மையும் கிருபையும். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இது ரெண்டும் உன்னை தொடர்ந்து வரும். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றா உன்னை பயம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமின்மை, கலக்கம், விசுவாசமின்மை எல்லாமே உன்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு பெரிய கூட்டம் உன்னை துரத்துங்க. நன்மையும் கிருபையும் உன் வலது பக்கத்தில் ஒருவரும் இடது பக்கத்தில் ஒருவருமாக நீ கம்பீரமாய் நடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்ட அருமையான வாழ்க்கை நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என கொண்டிருப்பாய். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை துரத்தி கொண்டிருக்கிற பல பேர் தொடர்ந்து உன்னை பின்தொடர்வர்களாய் காணப்படுவார்கள். பயம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயம், உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமின்மை, உடைய வாழ்க்கையில உடைய பாவத்தின் வீழ்ச்சியினால தோல்வி, உடைய சுபாவங்களில விடுதலையின்மை, பலவிதமான குழப்பங்கள், பயங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து தொடர்ந்து உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நன்மையும் கிருபையும் உனக்கு வலது பக்கம் ஒருவரும் இடது பக்கம் ஒருவரும் அவளை நடத்துவார். அருமையாரிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ தெரிந்து கொள், மெய்யான விசுவாசம் என்பதை தெரிந்து கொள். அங்கதான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், தேவனுடைய சமூகத்தில் நான் நிலைத்திருப்பேன். அருமையான சோர்ணேஸ்வரியே, இந்த மாலையில யோசனை பண்ணிப்பார், நீ சிந்தித்துப்பார், இதோ கேட்டு போகாத, நீனுடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது யோசனை பண்ணிப்பார், என்ன உண்மையான விசுவாசங்கிறது இருக்கா, நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில பயத்தினால பலவித மக்கள் என்னை துரத்திட்டு இருக்காங்க, நான் ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. ஞானேஸ்வரனேஸ்வரனுடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பார். ஆண்டவரோடு ஒப்புரவாக இயேசுவின் இடத்துல உனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவின் இடத்துல சொல், ஆண்டவரே என்னை மன்னியும் தகப்பனே, நான் உண்மை சார்ந்து கொள்ளாததுனால என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி மேல தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வறுமைக்கு மேல் வறுமையாய் காணப்படுகிற ஒரு நிலையில தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வறுமை, திருப்தியின்மை, பயம், குழப்பம், ஆனா இயேசுவானவருடைய வாழ்க்கையில நிச்சயமான சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடு. சிலுவையை நோக்கிப்பார், உடைய வாழ்க்கையை செப்பனிடு. தேவ நிச்சயமாக நன்மையும் கிருபையும் உன்னுடைய வாழ்க்கை தொடரும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இரண்டு பேர் தொடர்ந்து எப்பொழுதும் நடந்து கொண்டே வாழ்கிறார்கள், நன்மையும் கிருபையும். அது இல்லைன்னா எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே பல காரியங்களை எங்களை துரத்துகிறது, பயம், விசுவாசமின்மை, குழப்பம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமின்மை எல்லாமே எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தாவே இந்த காலங்களில் என் கிருபையாய் பேசும், உமது ஆவியாருடைய அனுக்கிரகத்தை எனக்கு அதிகமாக எங்களுக்கு தந்தரலும். ஆண்டவரே, தர்மியான மக்களோடு கூட பேசும். ஆண்டவரே, கர்த்தாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, தங்களுக்கு நன்மையானதை தெரிந்து கொள்வதை விட்டு தங்களுக்கு நன்மையில்லாததை தெரிந்து கொள்ளுகிற அறியாமை அவர்களை பற்றி கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, அவளை மனக்கண்களை திறந்தருள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் எங்களுடைய வாழ்க்கையில் போதுமானவர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு எங்களுடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது. அவனுடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்கள் எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் எங்களுடைய சொந்த ஞானம் எதுவோ அதையே நாங்கள் மறுபடியுமாக பற்றி கொண்டு அதன் பேரில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, கிருபையாயிரம் தகப்பனை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.